புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு உள்ள காலத்தில் நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க உணவுப் பொருட்களில் சில பொருட்கள் நமக்கு பயனுள்ளதாகவும் சில பொருட்கள் நமக்கு நோய்களை உருவாக்கக்கூடியதாகவும் மாறிடுது. அந்த வகையில் எந்தெந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடணும், எந்தெந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி கூறுறதுக்காக நம்மளுடன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் டாக்டர் சச்சின் ஹெர்பர்ட் அவர்கள் வழங்கிய உணவே மருந்து பற்றி தற்போது நமது பண்பலையில் கேட்டு மகிழுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
நான் டாக்டர் சுஜின் ஹெர்பர்ட், பத்மநாபபுரம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு அதாவது வாழ்வியல் பிரிவில் மருத்துவ அலுவலராக இருக்கிறேன்.
ஐயா, இப்போ உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இன்னைக்கு எல்லார் இடத்துலையும் பேசப்பட்டு வருது. உணவே மருந்து அப்படின்னா என்னங்க ஐயா? அதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு உரையை பொதுமக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
உணவே மருந்து அப்படின்னா நம்ம நோய்களுக்கு காரணமும் உணவு தான், அது நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடணும்னாலும் உணவு தான். அது எப்படின்னா நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ, சாதாரணமா நம்ம உடல் வேலை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், அதாவது நாங்க நியூட்ரியன்ஸ் சொல்றோம் அந்த சத்து பொருட்கள் எல்லாம் உணவுல இருந்து தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த உணவு விஷமானதா மாறி இருந்தால் ஏதாவது ஒரு வகையில குறைவா இருக்கலாம், ஏதாவது சத்து பொருட்கள் அதிகமா இருக்கலாம். சத்து பொருள் அதிகமானாலும் அது விஷம்தான், இப்போ கொழுப்பு அதிகமான அது ஒரு விஷம்தான். அதே மாதிரி சில காம்பினேஷன் நம்ம அந்த எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம உடலோட ஆரோக்கியம் இருக்கும். அதனால 100க்கு 100 உணவு தான் மருந்து, இந்த மருந்து தான் உணவு. சரியான விகிதத்துல நம்ம உணவை உட்கொள்ளலைன்னா, சரியான நேரத்துல உணவை உட்கொள்ளலைன்னா, இல்ல உணவுல ஏதாவது பற்றாக்குறைகள் இருக்குமானால், உணவுல ஏதாவது டாக்ஸிசிட்டி எக்ஸஸா அதிகமா இருக்குமானால், ஏதாவது சத்து பொருட்கள், அது எல்லாமே நம்ம உடம்புக்கு பாதகமா அமையும், பல நோய்களை கொண்டு வர்றதுக்கும் காரணமா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 21ஆம் நூற்றாண்டுல வாழ்வியல் நோய்கள் அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம் நம்ம. அதுல முக்கியமானது உடல் பருமன், அடுத்து பாத்தீங்கன்னா இதய நோய், இரத்த குழாய் அடைப்புகள், கொலஸ்ட்ரால் சம்பந்தமான நோய்கள், அல்சர் போன்ற நோய்கள், மலச்சிக்கல், ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான நோய்கள், சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லா நோய்களுக்கும் ஒரு முக்கியமான காரணம் உணவா இருக்கு அப்படிங்கறத மருத்துவ உலகமே ஏத்துக்கிட்டு இருக்கு. உலக சுகாதார மையம் அதை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால நம்ம உணவு ஆரோக்கியமா இருக்கணும், உடலுக்கு தேவையானது போல, உடல் விரும்புறது போல இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் ங்கறதான் இதோட அர்த்தம்.
ஐயா, இப்ப இன்னைக்கு உணவு முறைகள் அப்படிங்கிறது குறிப்பா நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் அல்லது இந்திய பாரம்பரியம் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஆரம்ப காலகட்ட நம்மளுடைய முன்னோர்கள் உணவு வேலைகள்லாம் எப்படி இருக்கணும், அந்த உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் இருக்கணும், பாரம்பரிய உணவு முறைகள் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து பிரித்து வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நவீன காலகட்டத்தில் உணவு முறைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய மாறி இருக்கு. அந்த வகையில் ஒரு மனிதனுடைய அன்றாட உணவு முறைகளில் என்னென்ன கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடுகளா, இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த செயல்பாடுகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
இப்போ பாரம்பரிய உணவு முறைகள்னு சொல்லியாச்சுனாலே முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இயற்கையில கிடைச்சத சாப்பிட்டாங்க, தேவைக்கு மட்டும் சாப்பிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டுமே நமக்கு போதும். இப்போ எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, அரிசி வந்துட்டு உமியை நீக்கியாச்சுன்னு அதுக்கு பேர் அரிசி. ஆனா நம்ம அதுக்கு பிறகு அதை பாலிஷ் பண்ணி அதுக்கு மேல இருக்கிற தோல் பகுதி, அரிசிக்கு மேல இருக்கிற தோல் பகுதியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற அந்த மாப்பொருளை மட்டும், அதாவது ஃபைன் பவுடர், எப்படி நம்ம மைதா கோதுமையில இருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம சாப்பிடுற அரிசியும். அப்போ அந்த மில்லிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதில் வந்து நமக்கு இப்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த தவிடு பகுதியை கம்ப்ளீட்டா நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு சாப்பிடும் போது இந்த அரிசி ஜீரணமே ஆக முடியாத ஒரு சூழலுக்கு வருது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரிசியோட தோல் பகுதியில இருக்கிற முக்கியமான சத்து பொருட்கள், இப்போ தயமின்ங்கிற ஒரு வைட்டமின் இருக்கு, அதாவது B1 வைட்டமின், இந்த வைட்டமின் மாப்பொருளை ஜீரணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின். எந்த ஒரு மாப்பொருள் ஆனாலும் சரி, கார்போஹைட்ரேட் ஜீரணாகணும்னா தயமின் கட்டாயம் வேணும். ஆனா நம்ம இந்த தோல் பகுதியை பாலிஷ் பண்ணி எடுக்கும் போது அதுல அந்த தயமின் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுதுன்னா, இந்த அரிசி ஜீரணாகிற தன்மை குறையுது, அப்புறம் அது சுகராகவே நம்ம உடம்புக்குள்ளாடி அதிகமா நிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே சுகர் சாப்பிடுறத விட இந்த பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிடுறது நிறுத்த வேண்டியது கட்டாயம் அப்படின்னு நாங்க அறிவுரை கூறுறதுக்கு காரணமே அதுதான். அப்ப பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும் போது இயற்கையை கிடைச்ச விஷயங்களை அவங்க அப்படியே பயன்படுத்தினாங்க, இயற்கையில இருந்த சத்து பொருட்களை சிதறாம பாதுகாத்துக்கிட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நமக்கு கண் பார்வைக்காக, நாவ் டேஸ்ட் சுவைக்காக, இல்லைன்னா மூக்கோட அந்த மனத்துக்காக சாப்பிட்றதுதான் ரொம்ப அதிகமா இருக்கே தவிர, உடலுக்காக சாப்பிட்றதுங்கிற அந்த எண்ணம் நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப குறைஞ்சிச்சு. அதனாலதான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வரும்போது அதுல தேவையில்லாம நிறமிகளை சேர்க்கறது, தேவையில்லாம இனி ஊக்கிகளை சேர்க்கறது, இதே மாதிரி விஷயங்களை சேர்க்கறதுக்கு காரணம் வந்துட்டு மனுஷன் அதுக்கு ஒரு போதை மாதிரி, தண்ணி அடிக்கிறவங்க போதைன்னு சொல்றதை விட இது ரொம்ப மோசமான ஒரு போதை. அந்த போதையில இருக்கிறதுனால மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக இன்னும் உள்ள உணவு முறைகள் மாறுது. உடலுக்காக எங்கேயுமே நமக்கு இன்னும் உணவு கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒரு காய்கறி எடுத்தாலும் ஒரு பழங்களை எடுத்தாலும் நம்ம அதை கொஞ்சம் செயற்கை முறையில அது எல்லாருக்கும் பிடிக்கிறது மாதிரி காட்டுறதுக்கு விரும்புறதுனால இந்த உணவுப் பொருள் எல்லாமே நமக்கு இன்னைக்கு விஷமா மாறுற ஒரு சூழல் இருக்கு. அதனால இயற்கை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் என்னன்னா, இயற்கை இயற்கையை நம்ம அன்னை அன்னைன்னு சொல்றோமே தவிர அதுகிட்ட இருந்து ஒரு இயற்கை சொல்றது எதையும் நம்ம கேட்கறது மாதிரி இல்லை. இயற்கை நமக்கு தருகிற உணவு எல்லாமே ஆரோக்கியமா தான் இருக்கு. அது தேவையான அளவு உண்ண வேண்டிய நேரத்துல நம்ம கரெக்டா உண்டுட்டு இருந்தோம்னா நமக்கு நோய் இல்லாமலே வாழலாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
ஐயா, இப்ப இன்னைக்கு மனிதனுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இந்த உடற்பயிற்சியும் மனிதனுடைய உடம்புக்கு எந்த வகையில ஒரு நலனை வழங்கக்கூடியதா இருக்குங்க ஐயா?
இன்னைக்கு நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல வேலை செய்யற முறையை பார்த்தோம்னாலே மேக்சிமம் ரோலிங் சேர்ல உட்காந்து இல்லைன்னா ஏசி ரூம்ல உட்காந்து அந்த மாதிரி தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். உடல் அசைவு கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எலும்புகளும் எல்லா தசைகளும் குறைந்தது ஒரு முறையாவது அதுக்கு வேலையை செய்திருக்கணும் தினமும். அது கூட செய்யாம நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தொழில டெய்லி செய்துட்டு தான் இருக்கிறோம். அசையாம இருந்து பண்ணும்போது வேலைப்பழு, அதாவது மனதளவில் உள்ள வேலைப்பழு இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உடல் உழைப்பு வந்துட்டு ரொம்ப குறைவா இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இந்த உடல் உழைப்பு அதிகமாக அதிகமாக நம்ம இரத்த ஓட்டம் ரொம்ப சீரா இருக்கும், இதய துடிப்பு சீரா இருக்கும். ரெண்டாவது இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது உடம்பு அந்த ஹீட் ஆகும் போது ப்ரெஷர் குறையுது, அதே மாதிரி சுகர் குறையும். இந்த மாதிரி உள்ள நோய்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்ல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடலோட ஸ்ட்ரென்த், அந்த மசிலோட வலிமை அப்படிங்கிறது உடல் உழைப்பு இருக்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா நம்ம எலும்பு தசைகள் தசை நார்கள் இதோட பலம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஒருத்தரோட வாழ்க்கையில அவங்க அடைகிற உச்சத்தையே தீர்மானிக்கிறது. எடுத்துக்காட்டா சொன்னா, இடுப்புல ஒரு வலி இருக்கு அப்படின்னா அன்னைக்கு செய்யற வேலையெல்லாம் நம்ம தள்ளி போடுறதான் இருக்கும். நம்மளால அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதே மாதிரிதான் எல்லா விஷயங்களும், ஒரு சின்ன விரல்ல நமக்கு ஒரு வலி இருந்தா கூட நமக்கு பெண் எடுத்து எழுத முடியாது. இது பலரும் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முக்கியத்துவத்தை, அதை எந்த அளவுக்கு மனசுல நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணுங்கிறத நம்ம மறந்துட்டோம். உடம்புக்கான அந்த உடற்பயிற்சி கொடுக்க கொடுக்க நம்ம எலும்புகள் தசைகள் மூட்டுகள் எல்லாம் வந்துட்டு நீண்ட நாள் பலமா இருக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் பக்குவப்படும். அதனால உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க 40 வயசுக்கு பிறகு தானே நோய் வரும், அதுக்கு பிறகு எக்ஸசைஸ் பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால உடற்பயிற்சிங்கிறத தினமும் அதுக்கு சொல்றது ராகு காலம்லாம் பார்க்கக்கூடாது. தினமும் அதை செய்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு உடல் உழைப்பா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விளையாட்டு போல கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கிரவுண்டுக்கு போறது, இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அப்படி கூட நம்ம அதை பிளான் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் உடல் உழைப்பு, உடல் அசைவு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஐயா, அதே போல இந்த உடற்பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப, இந்த உடற்பயிற்சியில நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யோகா அப்படிங்கிறது. யோக முறைகள் அப்படின்னா என்ன? உடல் பயிற்சி அல்லது உடல் வலுவா அமைறதுக்கு, குறிப்பா மன வலிமைக்கு யோகா அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்குங்க ஐயா?
யோகாவுக்கும் உடற்பயிற்சிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. வெளியில பாக்குறதுக்கு வந்து யோகாவும் உடற்பயிற்சியும் ஒண்ணு போல தோன்றினாலும், யோகாவோட முக்கியத்துவம் என்னன்னா மனதளவில் உள்ள மாற்றம். சாதாரணமா நம்ம யோகா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எல்லாருக்கும் மனசுல வர்றது ஆசனங்கள். ஆசன பயிற்சிகள் உடற்பயிற்சி போலவே இருக்கும் ஏறத்தாழ. ஆனா அதே மனதளவுல உணர்ந்து செய்யும் போது அது யோக பயிற்சி ஆகும். மனதை கட்டுப்படுத்துறதுதான் யோகாவோட முக்கியமான ஒரு விஷயம். ஆனா மனதை கட்டுப்படுத்துறதுக்கு சாதாரணமா உடற்பயிற்சி செய்யறது மாதிரி ஆசனங்கள் செய்தால் போதாது. அப்போ அதுல அதுக்கு தான் அதுக்கு ஒரு குரு தேவைப்படுவாரு. உடல்ல எந்த பாகத்தை கவனிக்கணும், எப்படி சுவாசம் இழுக்கணும், இல்லைன்னா சுவாசம் வெளியே விடணும், ரெகுலரா எப்படி சுவாசிக்கிறது, உடலை பேலன்ஸ் பண்றது எப்படி, உடலோட தசைகள் ஸ்ட்ரெச் ஆகும் போது, விரியும் போது, சுருங்கும் போது அதை எப்படி உணர்றது, அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்குங்கிறத உணர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் யோகா செய்யும் போது. அப்போ இந்த யோகாவை இந்த முறையில செய்து வரும்போது, ஆசனங்கள் செய்யும் போது உடல் கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வருது. அதுக்கு பிறகு மூச்சு பயிற்சிகள் செய்யும் போது அந்த பிராணா நம்ம சுவாசம் கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வருது, இதய துடிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வருது. அதுக்கு பிறகு மனதளவுல நம்ம சில தியான பயிற்சிகளை செய்யும் போது மனச ஒரு மகிழ்ச்சி தானா வரும். அதனால மனதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்னா அது யோகா பயிற்சி, உடலுக்கு ஒரு பயிற்சின்னா அது உடற்பயிற்சி. ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது நம்ம உடலும் மனதும் வலிமை பெறும். உடலும் மனதும் வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வைப்ரேஷனோட இருக்கும். அந்த பாசிட்டிவ் அதிர்வுகள் வந்துட்டு நம்ம மென்மேலும் சந்தோஷம் உள்ளவங்களா இல்லைன்னா ஆரோக்கியம் உள்ளவங்களா மாற்றும்.
ஐயா, அதே போல இன்னைக்கு ஒரு முகத்துல இரண்டு கண்கள் எப்படி பார்ப்பதற்கு அழகா இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பா மேம்பட உடற்பயிற்சியும் முக்கியம். அதே சமயம் உணவும் அப்படிங்கறதும், அதாவது உணவு இல்லாமலும் உயிர் வாழ முடியாது, உடற்பயிற்சி இல்லாமலும் ஆரோக்கியமா வாழ முடியாது அப்படிங்கிற பட்சத்துல, இந்த உணவு உடற்பயிற்சி இத ரெண்டுமே எப்படி நம்ம சீரா நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்களும் உருவாகிறதுக்கு உணவு வேணும். அந்த உணவுல இருக்கிற சத்து பொருட்கள் தான் நம்ம செல்ல உருவாக்கணும். அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுல இருந்து நம்ம உருவாக்குறோம். உடற்பயிற்சிங்கிறது நம்ம இப்போ சொன்னது மாதிரி உடலை பக்குவமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு உடல்ல உள்ள உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் தசைகளும் எலும்புகளும் எல்லாம் நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக நம்ம செய்யறது. ஆனா உடற்பயிற்சி செய்யணும்னாலே உணவோட அந்த சக்தி வந்துட்டு உள்ள இருந்து உணவுல இருந்து தான் வரணும். அப்ப இது பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ 100 கிலோ கேலரி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா 100 கிலோ கேலரிக்கான வேலைகளை நம்ம செய்திருக்கோம். அதை விட அதிகமா வேலை செய்தாலும் தவறு, அதை விட குறைவா வேலை செய்தாலும் தவறு. தேவையில்லாம சேமிச்சும் வைக்க கூடாது நம்ம எனர்ஜியை. எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் எனர்ஜியை உடம்பு சேமிக்கும், அதுக்கு மேல சேமித்து தேவையில்லாம உடம்பு உடல் பருமனை கூட்டக்கூடாது. அதே மாதிரி உடற்பயிற்சி நம்ம செய்யற வேலைக்கு தேவையான எனர்ஜி உள்ள போகும் செய்யணும். அப்போ உணவு உடற்பயிற்சி ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். உணவு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா உணவுல இருக்கிற எல்லா சத்து பொருட்களும் அதுல இருக்கணும், சரி விகிதமா இருக்கணும். அப்பதான் அந்த உணவு சரியான முறையில நம்ம உடம்புக்கு பயன்படும். இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னா, கால்சியம் சாப்பிட்டா எலும்பு வலுப்பெறும் அப்படிங்கிறது மக்களோட சாதாரண ஒரு கருத்து. இப்ப கால்சியம் மட்டும் சாப்பிட்டா எலும்பு வலுப்பெறுமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. ஆனா எலும்புல முக்கியமான பார்ட் கால்சியம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கால்சியம் வேணும், பாஸ்பரஸ் வேணும், வைட்டமின் டி வேணும், புரோட்டீன் வேணும். இப்படி சின்ன சின்ன மினரல்ஸ் வைட்டமின்ஸ் கூட சில இடத்துல ரொம்ப முக்கியமானதா ஆகும். நம்ம ஒரு ஒரு கான்கிரீட் போடுறோம்னா அதுல கம்பி வேணும், ஜல்லி வேணும், மணல் வேணும், தண்ணி வேணும். இதே மாதிரி அந்த காம்பினேஷன்ல ஏதாவது மாற்றம் வந்தாச்சுன்னா அந்த காங்கிரீட் ஸ்ட்ராங்கா இருக்காது. அதே போல நம்ம உணவுலையும் நம்ம உடலுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் இருக்கணும். இது ஒரு எலும்புக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஜீரணத்துக்கான வைட்டமின்கள் தனி, ரத்தத்துல வந்துட்டு ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கு அதுல பாத்தீங்கன்னா அதுல புரோட்டீன் வேணும், இரும்பு சத்து வேணும். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்குறதுக்கும் ஒரு சத்து பொருள் தேவைப்படும், ஒவ்வொரு வேலைகள் நடக்கிறதுக்கும் ஒரு சத்து பொருள் தேவைப்படும். இப்ப ஒரு ஹார்மோன் உருவாகணும் அப்படின்னா அந்த ஹார்மோன் உருவாகிறதுக்கு சில சத்து பொருள், இப்ப தைராய்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அயோடின்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதே போல ஒவ்வொரு ஹார்மோன் உருவாகணும்னாலும் ஒரு சத்து பொருள் வேணும். அந்த சத்து இல்லைன்னா, அந்த வைட்டமின், அந்த ஒரு மினரல், அந்த நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஹார்மோன் உருவாகிறதுல நிறைய சிக்கல்கள் ஏற்படும். இப்படியே உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்குறதா இருந்தாலும் சரி, வேலைகளை செய்யறதா இருந்தாலும் சரி, இந்த சத்து பொருட்கள் வேணும். அதே போல சில சத்து பொருட்கள் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது தான் பயன்படும். என்ன, ரத்த ஓட்டம் அதிகமாகும், ரத்த ஓட்டம் அதிகம் போது ஒவ்வொரு செல்களுக்கும் போய் சேரும். அப்ப இந்த உடற்பயிற்சி அதுக்கு கூட பேலன்ஸ் ஆகி இருக்கணும். உடற்பயிற்சி செய்யும் போது ரத்த ஓட்டம் அதிகமாகணும்னு சொன்னேன். ஒரு செல்ல ஒரு வைட்டமின் போய் சேரணும்னா ரத்தம் வேகமா ஓடணும். அப்ப ரத்தம் வேகமா ஓடணும்னா இதயம் வேகமா துடிக்கணும். இதயம் வேகமா துடிக்கணும்னா உடம்பு வந்துட்டு ஹீட் ஆகணும். அப்ப அதுக்கு உடற்பயிற்சி வேணும். அதே போல நுரையீரலோட வேலைகள், இப்போ மூச்சு வாங்குறது மாதிரி நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடும்போது மட்டும்தான் ஆக்சிஜன் வந்துட்டு ரத்தத்துல மிக்ஸ் ஆகும், தேவையான ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்களுக்கும் கிடைக்கும். அப்ப இப்படி ஒட்டுமொத்தமான ஒரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணவுக்கு கூட உணவும் சரியா இருக்கணும், உடற்பயிற்சியும் சரியா இருக்கணும். ரெண்டும் சரியா இருக்கும்போது நம்ம உடல் வந்துட்டு பக்குவமா அதை பயன்படுத்தி நல்ல செல்களை உருவாக்கும், நல்ல முறையில வேலையும் செய்யும்.
ஐயா, அதே போல இன்னைக்கு எல்லாருடைய எல்லா மனிதர்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் அல்லது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு மன அழுத்தம், ஒரு கவலை, அவங்களுடைய வாழ்வியல் முறைகள்ல அவங்களுடைய அனுபவங்கள், பணி நிமித்தம், படிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால இந்த மன அழுத்தம், மனக்கவலை, குறிப்பா பயம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. தங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை முன்னோக்கி செல்றதுக்கு இது சில பேருக்கு தடையா கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இந்த மன அழுத்தம், கவலை, இதெல்லாம் போக்கி ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம நம்மளுடைய மனதை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுங்க ஐயா?
முக்கியமா இந்த மன அழுத்தம் நாங்க மருத்துவ முறையில பேசணும்னா, உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா மன அழுத்தம் ஒரு 50 விழுக்காடு குறையும். நிறைய பேருக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு காரணம் வேறையா இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், வேலை பழுவின் காரணமா இருக்கலாம், அவங்களோட சில இயலாமையா கூட இருக்கலாம், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம இருக்கும்போது கூட இருக்கலாம். ஆனா நம்ம உடலும் மனதும் ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வர பிரச்சனைகளை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஆனா உடலும் வலிமை குறைந்து வர்ற ஒரு ஸ்டேட், இப்ப பாத்தீங்கன்னா 40+ வயசாகும் போது சாதாரணமா எல்லாருக்கும் வர ஒரு பிரச்சனை தான் உடல் வலிமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது மன வலிமை தானா குறைய ஆரம்பிக்கும். சிலர் வந்துட்டு உடல் வலிமை குறைஞ்சாலும் மன வலிமை அதிகமா உள்ளவங்களா இருக்கிறாங்க, அது அவங்கள வந்துட்டு நம்ம நார்மலா உள்ளவங்க லிஸ்ட்ல கொண்டு வரவே முடியாது. குறிப்பா சில அரசியல்வாதிகளை எல்லாம் பார்த்திருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா மற்றவங்க வந்துட்டு சாதாரண மக்கள் ஏறத்தாழ 90-95 விழுக்காடு மக்களும் உடல் வலிமை குறையும் போது மன அளவுல சோர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். எதையும் எளிதாக எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம், அது முதிர்ச்சியில வரணும். ஆனா நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்குவம் யார்கிட்டையும் கிடையாது, ஒரு பிரச்சனைய எளிதா ஹேண்டில் பண்றதுக்கு. இதுக்கு யோகா பயிற்சிகள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், குறிப்பா மூச்சு பயிற்சிகள், சின்ன சின்ன உடற்பயிற்சி போல ஆசன பயிற்சிகள், இதெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மனது கட்டுப்படுறது மாதிரி உள்ள மூச்சு பயிற்சிகள். மூச்சு பயிற்சின்னு சொல்லும் போது பல விதத்துல பலரும் பண்றாங்க. எவ்வளவு ஸ்லோ அந்த மூச்சை விட முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா விடணும். அதுக்கு ஒரு குருவிட்ட கத்துக்கிறது தான் நல்லது. நம்ம ரேடியோல மூச்சு பயிற்சி சொல்லி தர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எதுவானாலும் அந்த மூச்சு பயிற்சிகள் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுக்கு கூடவே மனதை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லைன்னா மனசை ஃப்ரீ ஆகக்கூடிய சில உணவு முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா பழங்கள், காய்கறிகள், முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகளும் பழங்களும். அதுல இருக்கிற சில மினரல்ஸ் வைட்டமின்கள் வந்துட்டு மனதுக்கு ஒரு தெளிவான ஒரு எண்ணெய்களை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா பழங்கள்ல உள்ள தாதுப்புகளும் வைட்டமின்களும். இப்படி உணவு முறையையும் இந்த உடற்பயிற்சி முறைகளையும் நம்ம கரெக்டா கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு மனசை கட்டுப்படுத்தலாம். அதுக்கும் மேல மனது சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து சின்ன கவுன்சிலிங் மாதிரி ஆட்டுப்படுத்தல எடுத்துக்கிட்டோம்னா மனதளவில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வரலாம்.
ஐயா, அதே போல இன்னைக்கு மகப்பேறு காலகட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தை பேரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உடற்பயிற்சி மற்றும் யோகா வந்து செய்யலாமா? அதனால அவங்களுடைய உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
மகப்பேறு காலத்துல கட்டாயமா இந்த பயிற்சிகள் செய்யணும். ஆனா ஒரு மருத்துவரோட அறிவுரை கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. முதல் 3 மாதம் ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர்ல சிம்பிள் லெவல்ல மூச்சு பயிற்சிகள், சின்ன சின்ன ஆசன பயிற்சிகள் தான் கொடுப்போம். 2வது 3 மாதத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாவே எல்லா பயிற்சிகளும் கொடுக்கறது மாதிரி தான் இருக்கும், எல்லாமே பண்ணக்கூடிய அளவுல இருக்கும். 3வது 3மாசம்னு பார்க்கும்போது 3வது 3 மாசத்துல திரும்பவும் சில கட்டுப்பாடுகளை கொடுப்போம். சின்ன சின்ன ஆசனங்கள், ஆனா மூச்சு பயிற்சிகள் ரொம்ப அதிகமாக கொடுப்போம். தளர்வு நிலை ரிலாக்சேஷன் டெக்னிக்ஸ் வந்துட்டு ரொம்ப நிறைய கொடுப்போம். இதை வந்துட்டு ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டு கத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா தொடர்ந்து இந்த பயிற்சிகளை பண்ணும்போது பிரசவம் நார்மல் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி அந்த மதரோட மனநிலை ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் இந்த பயிற்சிகளின் மூலம் கிடைக்கும். பிரசவ காலத்துல வர வலி, வாந்தி இந்த மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால நல்ல ஒரு மருத்துவர்கிட்ட ஐடியா கேட்டு இந்த பயிற்சிகளை பண்றது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்
ஐயா. அதே போல இன்னைக்கு மகப்பேறு காலகட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உணவு விஷயத்துல என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், எந்தெந்த விஷயத்த உணவுகள்ல அவங்க ஒரு கவனமா செயல்படணும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
மகப்பேறு காலத்துல உணவு விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சாதாரணமாவே அவங்க டேஸ்ட் அந்த சுவை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த ஹார்மோனோட ஃப்ளோவை பொறுத்து. அதனால திடீர்னு தோசை சாப்பிடணும்பாங்க, திடீர்னு இட்லி சாப்பிடணும்பாங்க. நம்மவும் கொஞ்சம் ஓவரா கேர் எடுப்போம் அந்த டைம்ல. வீட்டுல இருக்க எல்லாருமே மகப்பேறு காலம், அதனால கேட்கறத வாங்கி கொடுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு படிக்கு மேல நம்ம போய் குழந்தைக்கு எது தேவை, அம்மாவோட மனதும் உடலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எது தேவை அப்படின்னு யோசிக்க வேண்டியது கட்டாயம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் எல்லா வைட்டமின்களும் எல்லா மினரல்ஸும் அந்த தாதுப்புகளும் நம்ம உடம்புக்கு தேவையானது அந்த உணவுல இருக்கணும். உணவு எளிதா ஜீரணிக்க கூடிய அளவுல இருக்கணும். இது ரெண்டு விஷயமும் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால பேக்கரியில உள்ள ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறது வந்துட்டு நல்லதா இருக்கவே செய்யாது. அது தாய்க்கும் குழந்தைக்கும் அது நல்லது கிடையாது. அதனால அந்த 9 மாசம் நம்ம எப்படி உணரமோ அதை பொறுத்துதான் நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமானதா இருக்கும். அந்த குழந்தையோட ஒவ்வொரு செல்லும் ஏற்கனவே நான் சொன்னேன் நம்ம உண்ற உணவை பொறுத்துதான் நம்ம உடம்புல செல் உருவாகுது. அதே மாதிரி அந்த குழந்தையோட ஒவ்வொரு செல்லும் உருவாகிறதுக்கு அந்த தாய் உண்ற உணவு தான் காரணமா இருக்கு. தாய்கிட்ட இருந்து போற அந்த இரத்தத்துல இருந்து கிடைக்கிற சத்துப்பொருள் தான் அந்த குழந்தைய உருவாக்குது. அப்ப அந்த சத்துப்பொருள் வந்துட்டு ஆரோக்கியமானதா இருக்கணும். அந்த குழந்தைக்கு எலும்பு உருவாகணும்னா அதுக்கு கால்சியம் வேணும், அதுக்கு பாஸ்பரஸ் வேணும், அதே மாதிரி வைட்டமின் டி வேணும், புரோட்டீன் வேணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். தேவையில்லாம வயிறு நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டு ஜீரண கோளாறு வந்து அது உடம்புல சேராம இல்லைன்னா ஓவரா சுகர் லெவலை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி சில உணவு பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது, சாப்பிடாம இருந்துகிட்டு உடல் மெலிஞ்சு அப்படி போறது, இது எல்லாமே இருக்கக்கூடாது. மனசளவுல ஒரு தெளிவான ஒரு எண்ணம் எல்லா அம்மா தாய்மார்க்கும் இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. மனசு எவ்வழி அந்த எண்ணங்களை கொண்டு போகுதோ அதே வழியில நம்ம உடம்பும் ஒத்துழைக்கும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால எளிதா ஜீரணிக்கக்கூடிய உணவுகள், 2வது அனைத்து சத்து பொருட்களும் தேவையான விகிதத்துல அடங்கிய உணவுகள், இந்த 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிடணும். நிறைய காய்கறிகள் எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் இப்போ பொங்கல், இட்லி இந்த மாதிரிப்பட்ட உணவுகள் வந்துட்டு ஈஸியா ஜீரணம் ஆகும். ஆனா அது இட்லின்னு சொன்ன உடனே, பொங்கல்னு சொன்ன உடனே நம்ம ஒயிட் ரைஸ்ல பண்ணி பாலிஷ் பண்ண ரைஸ்ல பண்ணி அது சாப்பிடுறது முறையாகாது. ஆனா அது ஜீரணம் ஆகுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேன். இப்படி எந்த ஒரு உணவையும் நம்ம வீட்டுல நமக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கிற உணவுல ஈஸியா ஜீரணிக்கக்கூடிய உணவு, அதுல எந்தெந்த காய்கறிகள் எந்தெந்த பழங்கள் சேர்ந்தால் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்து பொருட்களும் கிடைக்குமோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும். ரெண்டாவது, அடுத்து பசிச்ச பிறகு திரும்ப சாப்பிடணும். பசிக்காம சாப்பிட்டாச்சுனாலும் ஜீரணம் ஆகாது. ஸோ இப்படி ஒரு தாய் தனக்கு உணவு முறையை மாற்றி கொண்டால் அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும்.
ஐயா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு தேவையான ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு முறைகள் அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க ஐயா. அவங்களுக்கு ஏற்ற, அவங்களுக்கு உடல் வலிமையாகவும் இருக்கணும், மன ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த இளம் வயதுல அவங்க என்ன உட்கொள்றாங்களோ அந்த உணவுப் பொருட்கள் தான் அவங்களுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் அந்த உடல் வலிமையாகிறதுக்கு உண்டான அந்த உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அந்த வகையில இளைஞர்களுக்கும் இளம் பெண்ணுக்கும் தேவையான உடற்பயிற்சி மற்றும் உணவு முறைகள் எப்படிப்பட்டதா அமையணுங்க ஐயா?
அதாவது இளம் வயதினரை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா சாப்பிடணும், நல்லா வேலை செய்யணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்லா சாப்பிடணும்னா நல்லதை சாப்பிடணும். இன்னைக்கு இளம் வயதினர் தான் ரொம்ப அதிகமா அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இல்லைன்னா பேக்கரி ஃபுட் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடுறாங்க. குறிப்பா பரோட்டா, பிரியாணி, இந்த மாதிரிப்பட்ட உணவுகள், பலகார வகைகள், இனிப்புகளுக்கு ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி உணவு இல்லாம உடம்புக்கு தேவையான புரதச்சத்து, நல்ல புரதச்சத்தும் நல்ல கொழுப்பு சத்தும் உள்ளது மாதிரி நிறையவே சாப்பிடலாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா அதே போல அவங்க உடற்பயிற்சி செய்யணும், அதே போல அவங்க வேலை செய்யணும். அப்படி செய்யும் போது அவங்க உடல் வலுவாக இருக்கும். இளைஞர்கள் அவங்க உடலை வலுவா அந்த காலத்துல வச்சுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க வயதாகும் போதும் அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சின்ன வயசுல குறிப்பா குழந்தை பிறந்ததுல இருந்தே ஒரு 20 வயசு வரைக்கும், 21-22 வயசு வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்கும் உடம்புல. இந்த வளர்ச்சி இருக்கிற காலத்துல சரியான உணவை உண்டு, சரியான முறையில அந்த உடல் பக்குவமா வளர்ந்து வந்தாச்சுன்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை வந்துட்டு ஆரோக்கியம் சைடுல ரொம்ப பலம் உள்ளவங்களா இருப்பாங்க, ரொம்ப ஆரோக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்போ உணவு வந்துட்டு சரிவிகித உணவா இருக்கணும், உடற்பயிற்சியும் அதுக்கேற்ற அளவுல இருக்கணும். அளவு கொஞ்சம் அதிகமா சாப்பிடலாம் வேணா, 40 வயசுக்கு மேலன்னு சொல்லும்போது அளவு குறைக்கிறதுக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். ஆனா 25-26 வயசு வரைக்கும் அவங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை. ஆனா சரிவிகித உணவா கட்டாயம் இருக்கணும். அதுல பயறு இருக்கணும், அதுல கடலை இருக்கணும், அதுல பருப்பு இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், வேக வச்ச காய்கறி இருக்கணும், பச்சை காய்கறிகள் இருக்கணும், பழங்கள் இருக்கணும். அதே மாதிரி அரிசி, கோதுமை மாதிரி உள்ள தானியங்கள் அதுல இருக்கணும், சிறுதானியங்கள் இருக்கணும், இப்படி கீரைகள் இருக்கணும். இப்படி எல்லா விதமான அந்த உணவுகளை அவங்க சாப்பிட்றாங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த தாது உப்புகளும், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வைட்டமின்களும், மாப்பொருள், புரதம், கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு ஒரு வலிமை மிக்க ஒரு இளைஞனா மாற்றும். அதுக்கு பிறகு அவங்க ஆரோக்கியத்தை தொடர்வது ரொம்ப எளிதா இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு சின்ன வயசுலயே தப்பு பண்றதுனால, சின்ன வயசுலயே நம்ம பிஸ்கட் மாதிரி கேக்கு அது இதுன்னு சொல்லி எந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எந்த ஸ்கூல்ல பார்த்தாலும் கேக்கு, பிஸ்கட்டு, சிப்ஸ், மிக்சர் இப்படித்தான் இருக்கு. அப்படியே கொடுத்து பழக்கி அந்த பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தை சின்ன வயசுலயே நம்ம கெடுக்கிறதுனால அவங்க வளரும் போதும் அவங்க ஒரு நோயாளியாவே வளர்றத நம்ம பாக்குறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம சின்ன வயசுலயே இளைஞர்கள் தங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தந்தாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தையும் நம்ம உருவாக்க முடியும்.
ஐயா, அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், இந்த விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் முழுமையா தங்களுடைய உடலை மூலதனமா வச்சுதான் இந்த விளையாட்டு பயிற்சிகள் படுறாங்க. அடுத்தடுத்து வெற்றி வகையை சூடுறது, விளையாட்டுல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது அப்படிங்கிறப்ப அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்ற உணவு முறைகள் என்ன, குறிப்பா அவங்களுடைய உடற்பயிற்சிகளை எந்த அளவுக்கு கடைபிடிச்சாங்கன்னா அந்த விளையாட்டுகளுடைய அடிப்படையில உடலை இளமையாவும் வச்சுக்கிட்டு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அதிக பரிசுகள் போட்டிகள்ல கலந்து கொள்றதுக்கு இந்த உணவு முறையும் உடற்பயிற்சியும் ரொம்ப தேவையா இருக்குங்க ஐயா?
விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கோச்சிங் கொடுக்கும் போது இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே இளைஞர்களுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான் இவங்களுக்கும் வரும். ஆனா ஒரு விஷயம், அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து குவாலிட்டி புரதம் அதுல இருக்கணும். இப்போ குவாலிட்டியான புரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி, பயறு, அரிசி, கடலை அந்த மாதிரி அந்த ஒரு மிக்சிங் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு புரதம் நமக்கு கிடைக்கும். நிறைய பயறு கடலை மாதிரி உள்ள தானியங்களை சாப்பிடலாம். அதுக்கு கூடவே தினமும் அவங்க வெயில்ல விளையாடுறவங்கன்னா நிச்சயமா வெயில விளையாடுவாங்க. நிறைய பேர் இன்டோர்ல விளையாடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வெயில் உடம்புல போடணும், அப்பதான் அந்த வைட்டமின் டி கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் அதிகமா கிடைக்கிறதுக்காக அவங்க கீரைகள் அதிகமா பயன்படுத்தலாம், ராகி மாதிரி உள்ள தானியங்களை பயன்படுத்தலாம். பாஸ்பரஸுக்காக, பாஸ்பரஸ்னா நம்ம இடத்துல அதிகமா கிடைக்கக்கூடியதுன்னா அரிசியோட தோல் பகுதி, தானியங்களோட தோல் பகுதியில அதிகம் பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ இப்படி இந்த காம்பினேஷன் அவங்க ஃபுட்டில் இருந்துச்சுன்னா அவங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும், எலும்பு நல்ல வலிமையா இருக்கும், தசைகள் நல்ல வலிமையா இருக்கும். அதுக்கு பிறகு உடற்பயிற்சின்னு சொல்லும்போது அவங்க சாதாரணமா செய்யற உடற்பயிற்சியோட சேர்த்து ஒரு தசைகள் எலும்புகள் எல்லாம் ரொம்ப ஈஸி, அந்த பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வளையக்கூடிய தன்மை அதிகமா இருக்கிறது மாதிரி உள்ள உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருமே உடம்ப பலப்படுத்துறதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வேணா குத்துச்சண்டை வீரர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கலாம். மற்றபடி அந்த பிளெக்சிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்போது விளையாட்டை ரொம்ப எளிதா அவங்க கொண்டு போக முடியும். அதே மாதிரி தூக்கமும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ உடற்பயிற்சி மட்டும் செய்தா போதாது, தூக்கம் நல்லா இருந்துச்சுன்னா மனசளவில் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபோக்கஸிங் கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஓடுறவங்க ஆனாலும் சரி, ஒரு விளையாடுறவங்க ஆனாலும் சரி, அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த ஒரு காம்பினேஷன் எப்பவுமே ஞாபகத்துல வச்சு செய்யணும்.
ஐயா, அதே போல இன்னைக்கு வயதான முதியவர்கள் நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வயதான முதியவர்கள் அப்படிங்கிறப்ப அந்த வயதுலதான் நிறைய உணவுகளை சாப்பிடாதீங்க, இது உங்க உணவுக்கு ஏற்றதில்ல அப்படின்னு, பெரும்பாலான உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு நீக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது. அந்த வகையில வயதான முதியவர்களுக்கு ஏற்ற யோகா பயிற்சிகள் அல்லது உடல் பயிற்சிகளை செய்யலாமா, அவங்களுக்கு ஏற்ற உணவு முறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
எந்த வயதானாலும் உடற்பயிற்சி சின்ன வயதுல இருந்தே செய்துட்டு இருந்தோம்னா தொடர்ந்து செய்துட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க மண் வெட்டுற பெரியவங்க நிறைய பேர் 80 வயசு 85 வயசுலயே மண் வெட்டிட்டு இருக்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்க உடல் அதுக்கு ஒத்துழைக்கும். என்ன, அது சின்ன வயசுல எதுவும் செய்யாம இருக்கிறவங்க திடீர்னு போய் ஒரு வேலையை செய்யும் போது அவங்க உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காம இருக்கலாம். ஆனா குறைஞ்சது ஒரு நடைப்பயிற்சி தினமும் எல்லாரும் செய்யணும். முடியுமானா குறிஞ்சு நிமிந்து வேலைகள் செய்யற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யலாம். முதுகு வலி, இடுப்பு வலி ஏதாவது இருந்துச்சுன்னா மருத்துவரோட அறிவுரையின் பேர்ல அதை செய்யலாம். இப்படித்தான் செய்யணும்னு எல்லாம் ரொம்ப வரையறை எல்லாம் பெரியவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு எதை செய்ய முடியுமோ செய்யணும். குறைஞ்சது 2 மணி நேரம் அவங்க உடற்பயிற்சிக்காக செலவிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அது சாதா நடைப்பயிற்சியா இருக்கலாம், நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் பயிற்சி பண்ணலாம். சிலருக்கு முட்டு வலி இருக்கும், நடக்க போறது கஷ்டமா இருக்கும், அப்படிப்பட்டவங்க நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா நீச்சல் பயிற்சி செய்யலாம். ரொம்ப உடம்புக்கு அந்த வெயிட் முட்டில் இறங்காத மாதிரி இருக்கும். அது இல்லைன்னா ஏதாவது மருத்துவத்தை கேட்டு படுத்துக்கிட்டு கட்டில கூட செய்யக்கூடிய பயிற்சிகள் இருக்கும். கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பயிற்சியை செய்துட்டே இருந்துச்சுன்னா உடல் வலுப்புறம். அதே மாதிரி உணவுல அப்படி கட்டுப்பாடு அப்படின்னா ரொம்ப வேண்டாம். தேவையில்லாத உணவு, உடம்புக்கு சேராத ஒத்துக்காத உணவுகளை மட்டும் நிறுத்திட்டோம்னா போதும். குறிப்பா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, ஜீரணிக்காத உணவுகளை சாப்பிடுறது, பேக்கரி உணவுகளை சாப்பிடுறது, இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு சாதாரணமா எல்லாரும் சாப்பிடுறது மாதிரி உள்ள உணவுகளை எளிதா ஜீரணிக்குமா அப்படிங்கறத பார்த்து சாப்பிடணும். பெரியவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கொஞ்சம் கட்டியான உணவு சாப்பிட்டாங்கன்னா ஜீரணம் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஒழுங்கா ஜீரணம் ஆகாம ஜீரண கோளறனால பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால எளிதா ஜீரணிக்கிற மாதிரி, இப்ப கஞ்சிங்கிறதே ஒரு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு உணவு, காய்ச்சலுக்கு என்ன உணவு கொடுத்தாங்கன்னு கேட்டா அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எளிதா பொங்கல் மாதிரி இட்லி மாதிரி எளிதா ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை அவங்க கொடுக்கலாம். தேவையில்லாம மாப்பொருளை உள்ள தள்ளுறது ஏதோ நல்லது கிடையாது. புரதச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்குகள் எல்லாம் இருக்கிற மாதிரி பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அப்படின்னு எல்லாமே உடம்புக்கு தேவை வயதான காலத்திலும். அதனால வெறும் மாப்பொருள் சாப்பிடுற பழக்கத்தை மட்டும் குறைக்கணும். மட்டும் இல்லாம மாப்பொருளை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். குறைச்சிட்டு மற்ற உணவுகளை எல்லாம் அதிகமா சாப்பிட்டுட்டாங்கன்னா வயதான காலத்துல ஆரோக்கியமா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்ல மன ஆரோக்கியமும் கூட அவங்க அவங்களுக்கு இருக்கும், அதோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ முடியும்.
ஐயா, இது வரைக்கும் உணவே மருந்து, அன்றாட வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், உடற்பயிற்சியுடைய அவசியம் என்ன, உடற்பயிற்சி உணவு ரெண்டையுமே எப்படி நம்ம ஒரு சரிசம விகிதத்துல பயன்படுத்தணும், மன அழுத்தம், மன கவலைகளை போக்குறதுக்கு எத்தகைய ஒரு பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும், குறிப்பா பெண்களுக்கான சிறப்பான உணவுகள், உடற்பயிற்சிகள், இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்துக்கக்கூடிய உடற்பயிற்சிகள், குறிப்பா அவங்களுக்கான உணவு முறைகள், விளையாட்டு வீரர் வயதான முதியவர்களுக்கான உணவு முறைகள் அப்படிங்கிறது குறித்து மிக சிறப்பான மிக தெளிவான ஒரு பதில் உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை எல்லா உணவுப் பொருட்களில் உள்ள நன்மைகளையும் நோய் தரக்கூடிய தீமைகளையும் பற்றி ரொம்பவே அருமையாக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் டாக்டர் சச்சின் ஹெர்பர்ட் அவர்கள் வழங்கிய உணவே மருந்து என்ற தொகுப்புரையை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இது போன்ற உடல் நலத்திற்கு தேவையான பயனுள்ள தகவல்களை வழங்கியதற்கு டாக்டர் சஜின் ஹெர்பர்ட் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.